பொது காலம் 19 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, உலக புகழ்பெற்ற மனநல மருத்துவர் கார்ல் யுங் அவர்களின் அறைக்கு வெளியே ஒரு கல்லில் பொறிக்கப்பட்டிருந்த சொற்கள் இவை: Called or not, God is present. அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் எப்போதும் நம்முடன் இருப்பவர் இறைவன். அன்பு இதயங்களே, மறுக்க முடியாத இந்த உண்மையை நம் உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதிக்க இன்றைய ஞாயிறு வழிபாடு நமக்கு வாய்ப்பளிக்கின்றது. நம் வாழ்வில் எவ்வடிவில் எவ்வகையில் கடவுள் உடன் இருக்கிறார் என்ற உண்மையை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா வழியாகவும், நற்செய்தியில் புனித பேதுரு வழியாகவும் நாம் கற்றுக்கொள்ள முயல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சந்திக்கும் இறைவாக்கினர் எலியா தன் உயிருக்கு பயந்து குகையில் ஒளிந்திருக்கின்றார். பாகால் என்ற தெய்வத்திற்கு பணி செய்த பொய் வாக்கினர்களை நூற்றுக்கணக்கில் பழிதீர்த்த இறைவாக்கினர் எலியா அரசி ஈசபேலின் கையால் இறப்பதற்கு அஞ்சி நாட்டை விட்டு ஓடிப்போகின்றார். தான் வாழ்ந்தது போதும் என்று விரக்தி அடைந்த இறைவாக்கினர் எலியாவை தன் திருமலைக்கு அழைத்துச் செல்கின்றார் இறைவன். அங்கே தன்னை சந்திக்கும்படி இறைவன் எலியாவுக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்பை தொடர்ந்து வந்த சுழல் காற்று, நிலநடுக்கம், தீ ஆகியவற்றில் இறைவன் இல்லை. இவற்றிற்கு பின் வந்த அடக்கமான மெல்லிய ஒலியில் இறைவனின் அழைப்பை எலியா கேட்கின்றார்.
சக்தி வாய்ந்த அரசியை எதிர்த்து தன்னை காக்க வரும் இறைவன் சக்தியின் வெளிப்பாடுகளான சுழல் காற்று, நிலநடுக்கம், தீ இவற்றின் வழியே வரவேண்டும் என்பது எலியாவின் எதிர்பார்ப்பாக இருந்திருக்கலாம். இந்த எதிர்பார்ப்பிற்கு முற்றிலும் மாறாக மெல்லிய ஒலியில் இறைவன் இறைவாக்கினரை சந்தித்தது எலியாவுக்கு மட்டுமல்ல அன்புள்ளங்களே, நமக்கும் நல்ல பாடம். நாம் எதிர்பார்க்கும் வழிகளில் வராமல் எதிர்பாராத விதமாய் வந்து நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதே இறைவனின் அழகு. இதையே இன்றைய நற்செய்தி நிகழ்ச்சியிலும் நாம் காண்கின்றோம். அன்பு இதயங்களே, இயேசு கடல் மீது நடந்தது, பேதுரு கடல் மீது நடக்க முயன்றது ஆகிய நிகழ்வுகள் இன்றைய நற்செய்தியாக தரப்பட்டுள்ளன. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு அன்று மாலை அல்லது இரவே இந்த புதுமை நடந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய நற்செய்தியின் முதல் வரிகளே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்றன.
இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்குச் செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார்.
பசியால் வாடியிருந்த மக்களின் தேவைகளை நிறைவு செய்த இயேசு உடனே அந்த இடத்தை விட்டு அகல நினைத்தார். அது மட்டுமல்ல, தன் சீடர்களையும் அவ்விடத்தை விட்டு செல்லும்படி கட்டாயப்படுத்தினார் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. அன்பு இதயங்களே, இயேசு ஏன் இவ்விதம் நடந்து கொண்டார் என்பதற்குரிய காரணத்தை யோவான் நற்செய்தி தெளிவுபடுத்துகின்றது. யோவான் நற்செய்தியிலும் 5000 பேருக்கு உணவளித்த அந்த புதுமை சொல்லப்பட்டுள்ளது. அந்த புதுமை முடிந்ததும் யோவான் நற்செய்தியில் நாம் காணும் வரிகள் இதோ.
யோவான் நற்செய்தி பிரிவு 6. இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தைக் கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார்.
வயிறார உண்டவர்கள் இயேசுவை வாயார புகழ்ந்திருக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் ஒருவர் திடீரென, இவர்தாம் நாம் இத்தனை ஆண்டுகளாக காத்து கிடந்த அரசர் என்று உரக்க சொல்லியிருக்கலாம். இயேசு அவர்களது எண்ணங்களை, அந்த எண்ணங்களை செயல்படுத்த அவர்கள் கொண்ட வேகத்தை பார்த்தார். அங்கிருந்து அவர் அகன்று சென்றார். எதற்காக? தன் தந்தையோடு உறவாட, உரையாட.
கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே.
எனதருமை அன்புள்ளங்களே, தந்தையோடு தனியே உறவாடச் சென்ற இயேசு அங்கேயே தங்கிவிடவில்லை. காற்றோடு கடலோடு போராடிய தன் சீடர்களை அவர் தேடி வந்தார். அதுவும் கடல் மீது நடந்து வந்தார். கடல் மீது நடந்து வருவது இயேசுதான் என்பதை சீடர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்களது எண்ணங்கள் பார்வைகள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து எழுந்த கடல் அலைகளிலும் சுழற்றி அடித்த காற்றிலும் இருந்ததால் கடவுளை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அன்பு நெஞ்சங்களே, நம்மை சூழ்ந்து பயமுறுத்தும் துன்பங்களையும் போராட்டங்களையும் மட்டுமே பார்த்துவிட்டு கடவுளை பார்க்க முடியாமல் தவித்த நேரங்கள் எத்தனை எத்தனை! கடவுள் நம்மை விட்டு தூரமாக போய்விட்டதை போல் எத்தனை முறை உணர்ந்திருக்கின்றோம். ஜெனிஃபர் ஜில் என்ற கவிஞர் எழுதிய காலடி தடங்கள் என்ற கவிதையின் சுருக்கம் இதோ.
மனிதன் ஒருவன் தன் வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்கின்றான். பயணத்தில் கடவுள் தன்னோடு நடந்து வந்ததற்குச் சான்றாக பாதையில் இரு ஜோடி காலடி தடங்கள் பதிந்திருந்தன. அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அந்த பாதையில் ஒரு சில நேரங்களில் ஒரு ஜோடி காலடி தடங்களே இருந்ததை பார்க்கின்றான். நினைவுபடுத்தி பார்த்தபோது அந்த நேரங்களெல்லாம் அவன் அதிக துன்பத்தோடு போராடிய நேரங்கள் என்று கண்டுபிடிக்கின்றான். உடனே அம்மனிதன் கடவுளிடம், துன்ப நேரத்தில் என்னை தனியே தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டீர்களே, இது உங்களுக்கே நியாயமா என்று முறையிடுகின்றான். மகனே, பெரும் துன்பங்கள் வந்தபோது ஒரு ஜோடி காலடி தடங்களே இருப்பதை பார்த்துவிட்டு அவசர முடிவெடுத்து விட்டாய். அந்த நேரத்தில் உன்னை விட்டு நான் எங்கும் போகவில்லை, உன்னை தூக்கிக் கொண்டு நடந்தேன் என்றார் கடவுள்.
அன்பு இதயங்களே, இயேசு கடல் மீது நடந்த நிகழ்வு மத்தேயு, மார்க்கு, யோவான் ஆகிய மூன்று நற்செய்திகளிலும் கூறப்பட்டுள்ளது. மத்தேயு நற்செய்தியில் மட்டும் இன்னும் ஒரு நிகழ்வு இணைக்கப்பட்டுள்ளது. அதுதான் பேதுரு கடல் மீது நடந்த அந்த புதுமை.
அன்பு நெஞ்சங்களே, புனித பேதுரு நீரின் மேல் நடந்ததையும் பின்னர் தடுமாறி தண்ணீரில் மூழ்கியதையும் மையப்படுத்தி நம் விசுவாச வாழ்வில் நிகழும் ஏற்ற தாழ்வுகளை பற்றி இறையியல் பேராசிரியரான அருள்பணி ரான் ரோல்ஹைசர் அவர்கள் அழகாக விளக்கமளித்துள்ளார். நம் விசுவாசம் சில நாட்கள் நம்மை தண்ணீரின் மேல் நடக்க வைக்கின்றது, வேறு சில நாட்கள் தண்ணீரில் போட்ட கல்லைப் போல மூழ்க செய்துவிடுகின்றது என்று கூறியுள்ளார். இந்த மாற்றத்திற்கு அவர் கூறும் ஒரு முக்கிய காரணம் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது.
அன்பு இதயங்களே, எப்போதெல்லாம் நம் விசுவாசம் இறைவனை மையப்படுத்தி இருந்ததோ அப்போதெல்லாம் நம்மால் தண்ணீர் மேல் நடக்க முடிந்தது. ஒரு சில வேளைகளில் நாம் ஆற்றும் செயல்கள் நம்மையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விடுவதால் நமது கவனம் இறைவனை விட்டு விலகி நமது சக்தி, நமது திறமை இவற்றின் மீது திரும்பி நம்மால் இது முடியுமா என்று கணக்கிட வைக்கின்றன. அவ்வேளைகளில் நாம் தண்ணீரில் மூழ்க துவங்குகின்றோம். இதுதான் அன்புள்ளங்களே பேதுருவுக்கும் நிகழ்ந்தது. எனது அருமை அன்புள்ளங்களே, தண்ணீரில் நடந்து வரச் சொல்லி அழைத்தது ஒரு சவால். அதுவும் புயல் அலை என பயமுறுத்தும் சூழலில் இயேசு பேதுருவை தண்ணீரில் நடக்கச் சொன்னது பெரியதொரு சவால்.
அன்பு இதயங்களே, இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் என்னவென்றால், பேதுருவுக்கு அந்த சவாலான அழைப்பை தருவதற்கு முன்பு இயேசு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படிச் செய்யவில்லை. வாழ்க்கையில் வீசும் புயல்கள் எல்லாம் ஓய்ந்த பிறகுதான், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பிறகுதான் இறைவனை சந்திக்க முதலடி எடுத்து வைப்போம் என்று நினைக்கும் நம் எண்ணங்கள் தவறு. மாறாக அந்த புயலின் நடுவில் இறைவன் காத்து கொண்டிருப்பார். துணிந்து சென்று அவரை சந்திக்கலாம் என்பதை இயேசு நமக்கு சொல்லாமல் சொல்லித் தருகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு பேதுருவிடம் வா என்று அழைத்ததும் தான் அமர்ந்திருந்த படகு தந்த பாதுகாப்பை உதறிவிட்டு நம்பிக்கையோடு தண்ணீரில் அவர் தடம் பதித்தார். ஆனால் ஒரு சில நொடிகளில் நடந்தது என்ன? தான் ஆற்றும் செயலின் அற்புதம் அவரை திக்குமுக்காட வைத்தது. போதாததற்கு சூழ்ந்திருந்த புயலும் அவரது சந்தேகத்தை வளர்த்தது. எனவே பேதுரு மூழ்க துவங்கினார். அன்பு இதயங்களே, தண்ணீர் மீது நடப்பது, தண்ணீரில் மூழ்குவது என்ற இருவேறு நிலைகளை மறைப்பணியாளர் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் வழியே அருள்பணி ரோல்ஹாய்சர் அவர்கள் விளக்குகின்றார். டொனால்ட் நிக்கோல் என்ற இறை இயலாளர் ஆப்பிரிக்காவில் பழங்குடியினரிடையே பணியாற்றி வந்த மறைப்பணியாளர் ஒருவரை பற்றி ஹோலினஸ், அதாவது புனிதம் என்ற தன் நூலில் கூறியுள்ளார். இரு இனத்தவரிடையே உருவாகும் ஒரு கருத்து வேறுபாட்டை தீர்ப்பதற்கு அந்த மறைப்பணியாளர் அழைக்கப்பட்டார். அந்த சமரச கூட்டத்தில் என்ன சொல்வது, என்ன செய்வது என்பது எதுவும் தெரியாமல் அந்த மறைப்பணியாளர் திகைத்தார். இருந்தாலும் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு கூட்டத்திற்குச் சென்றார். அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி அந்த இரு இனத்தவரையும் எளிதாக ஒருங்கிணைத்தார். இந்த அனுபவத்தால் துணிவு பெற்றவராய் அடுத்து வந்த பிற மோதல்களையும் தீர்ப்பதற்கு அந்த மறைப்பணியாளர் தானாகவே முன்வந்தார். தனது அனுபவம், திறமை இவற்றை பயன்படுத்தி சமரசம் செய்ய முயன்றார். ஆனால் அந்த கூட்டங்களில் அவரது முயற்சிகள் படுதோல்வியை தழுவின. அன்பு இதயங்களே, மறைப்பணியாளரின் வெற்றி தோல்வி பற்றி நிக்கோல் அவர்கள் தரும் விளக்கம் இதுதான்.
இன மோதல்கள் பற்றி சரியாக எதுவும் தெரியாதபோது இறைவனை முற்றிலும் நம்பி கூட்டங்களில் கலந்து கொண்ட மறைப்பணியாளர் சமரசங்களை உருவாக்கினார். அப்போதெல்லாம் இறைவனை நம்பி அவர் நீரின் மேல் நடந்து சென்றார். பழங்குடியினரை பற்றி, அவர்களது மோதல்கள் பற்றி தனக்கு தெரியும் என்ற எண்ணத்தில் தன் திறமைகளை, அறிவுத்திறனை நம்பி மறைப்பணியாளர் சமரச கூட்டங்களில் கலந்து கொண்டபோது கல்லைப் போல் தண்ணீரில் மூழ்கினார்.
அன்பு இதயங்களே, இறைவன் இன்று நமக்கு விடுக்கும் அழைப்புகள் இவைதான்.
பாதுகாப்பிற்காக உன்னையே பூட்டி வைத்துள்ள குகையை விட்டு வெளியே வா. எதிர்பாராத வடிவங்களில் என்னை சந்திக்க வா. பாதுகாப்பான படகை விட்டு இறங்கி நீர் மீது நடந்து வா. சூழ்ந்திருக்கும் புயலை மறந்து என்னை நோக்கிய வண்ணம் நடந்து வா.
அன்பு இதயங்களே, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அலையும் புயலும் அலைக்கழித்துக் கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் அஞ்சாது செல்வோம். புயலின் நடுவில், கடலின் நடுவில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.